அப்பவும் காண்க உழுதும் காண்க. இறைவனை முன்னோன் என்று குறிப்பிடுகிறார். முன்னோன் காண்க அப்படின்னு முன்னோன் காண்க என்று சொல்லும் பொழுது நீங்க மூன்று வகையாக வைத்துக் கொண்டு பாடணும். எப்பொருளுக்கும் முன்னே உள்ளவன் என்று அசை என்று காண்க இந்த சொல்லை விடுத்து விட்டு பொருள் பார்த்தீங்கன்னா எப்பொருளுக்கும் முன்னே உள்ளவன் அதோட இதுவே அறிந்து கொள் என்று சொன்னா என்று சொன்னா எப்பொருளுக்கும் முன்னே உள்ளவன் என்று அறிந்து கொள்க என்று சொல்லலாம். நினைவில் வை அப்படின்னு எடுத்துக்கொண்டா என்ன சொல்லலாம், எப்பொருளுக்கும் முன்னே உள்ளவன் என்பதை நினைவில் வை. எனவே நீங்க காண்க என்கிற சொல்லை விடுத்தாலும் பொருள் தரும், அதை அறிந்து கொள் என்றாலும் பொருள் தரும், நினைவில் வை என்றாலும் பொருள் தரும். நீங்க உங்களுக்கு எது பொருத்தமாக நினைக்கிறீர்களோ வைத்துக் கொள்ளலாம். என் அருமையானவர்கள் இதை விடுத்திருக்கிறார். அசை என்று சொல்லி காண்க என்பது அனைத்தும் அசை நிலைகள் என்று சொல்லி அவற்றை முழுக்க அந்த பொருள் வேண்டியது இல்லை என்று விடுத்திருக்கிறார். எனவே நீங்க அறிந்து கொள்ளலாம் என்ற வகையிலும் நினைவு கொள்க என்ற வகையிலும் மூன்று வகையாக வைத்துக் கொள்வது. எனவே இனி வருவதற்கெல்லாம் காண்க என்பதை விடுத்து நாம் பொருள் பார்த்தா போகிறீர்கள் நீங்க நினைத்துக் கொள்ளலாம். முன்னோன் என்று சொல்லும் பொழுது இறைவனை முன்னோன் என்று சொல்லுகிறார். எந்த வகையால் முன்னோன் என்று சொன்னால் அவன் சொல்லக்கூடிய சொல்லிலேயே முன்னோன் அவன் தான். நீங்க சைவ சித்தாந்தத்தை படித்தால் இறைவன் பற்றி நாம படிப்போம். பொதுவா சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, முப்பொருள் உண்மை சொல்லுவாங்க. சரி, முப்பொருள்னா என்ன கேட்ட அடுத்த கேள்வி, பதி பசு பாதம். அதுல கூட அவன் தான் முன்னாடி இருக்கிறான். சொல்லக்கூடிய சொல்லில் கூட அவன் தான் முன்னே இருக்கிறான். திருக்குறள்ல சொன்னீங்கன்னா ஆதி பகவன் முதற்றே உலகு. எனக்கு இந்த ஆதி என்பது அவன் முதன்மையானவன் என்பதுதான் சொல்லப்பட்டது என்பது திருக்குறள் இருந்து நீங்க பார்க்கலாம். எனவே சொல்வதிலும் உன்னவன், அவனோட காலத்திலும் உன்னவன், அவனுடைய உயிர்களுக்காக அவன் கருணை செய்து அந்த அருள் செய்கிறான் பாருங்க, அந்த திறமை சொல்லக்கூடியதிலும் அவன் தான் முன்னவன். எல்லாவற்றுக்கும் அவன் தாங்க முன்னோடி. நீங்க அது முருகனை பாடுகிற பாட்டோடு அதான் ஒரு பாட்டு ஒரு திருக்குறள் சொல்வது முன் ஓடி வர வேண்டும் என்று சொல்வார். இந்த முன்னோடி வர வேண்டும் என்று சொன்னா ரெண்டு வகையாக பொருள் சொல்வது, முன்னே ஓடி வர வேண்டும். எல்லோருக்கும் முன்னோடி அவன் தான். எனவே முன்னோடி என்று சொல்வது வழிகாட்டியாக இருப்பவன் சொல்வது எல்லாவற்றுக்கும் அவன் காலத்தாலும் உன்னவன், எப்பொருளுக்கும் உன்னவன். அவன் இல்லாமல் உலகம் என்கிற பொருள் இல்லை. எனவே உலகத்துக்கு ஆதியாக இருப்பவன். நாம காணக்கூடிய அனைத்து பொருளும் அவனால் உருவாக்கப்பட்ட பொருள் தான். தர்மம் கரணம் புவனம் போகம் என்கிற நான்கு பொருளையும் நமக்காக படைத்து கொடுத்தவன். எனவே அவன்தான் படைப்பினுடைய தலைவன். எனவே அவன்தான் முன்னவனாக இருந்து இதை செய்திருக்கிறான் என்பதனால் அவன் முன்னோன் என்று சொல்லப்படுவான். எனவே முன்னே தோன்றி முளைத்தோன் காண்க என்றும் ஒரு சொல்ல உண்டு. பெருமான் முன்னே தோன்றியவன் என்று தேவாரத்திலும் சொல்லப்படுகிறார். பெருமான் முன்னோன் என்று சொல்லப்படுவான். எனவே முன்னோன் காண்க. அதுக்கப்புறம் சொன்னாரு முழுதோன் காண்க. இந்த முழுதோன் என்று சொல்லும் பொழுது வடமொழியில பரிபூரணம் என்று சொல்வார். முழுமையாக இருக்கக்கூடியவன். அதனால அந்த பெருமான் எப்படிப்பட்டவன், முழுதும் நிறைந்தவன், அதாவது குறை என்பதே இல்லாத இருப்பவன். உயிர் என்று எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு வகையில் அது குறை இருக்கும். அது எந்த வகை என்று சொல்ல முடியாது. ஏதேனும் ஒரு வகையில் குறைபாடு உடைய உயிர். ஆனா இறைவன் எந்த வகையிலும் குறைபாடு இல்லாத, எனவே அவன் முழுமையானவன் என்பதனால முழுதோன் என்று சொன்னார். முன்னோன் முழுதோன் தன்னே பில்லோ. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனை போல இன்னொரு பொருள் இல்லை. அவனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒப்புமை இல்லாதவன். திருக்குறள் உடைய வழியில சொல்லுனா தன் நிகரற்ற தலைவன், தனக்கு உவமை இல்லாதான். வள்ளுவர் பெருமான் பாத்துல சொன்னா தனக்கு உவமை இல்லாதான். எனக்கு அதுதான் இங்க தன்னே இல்லோன்னு. அவனுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. அவனுக்கு நிகராகவும் இல்லை, அவனுக்கு மேலாகவும் இல்லை. அதான் திருவொரு பயன் என்ற சாஸ்திர நூல் ஒப்பாது நிற்காது இல்லாத. நான் எங்கள் இறைஞ்சி ஒப்பால் அவனை போல இன்னொருத்தர் இருக்கிறாங்களா இல்ல, அவனுக்கு மேல யாராவது இருக்காங்களா இல்ல, ஒப்பாறு நிக்காது இல்லாம் எங்கள் இறை என்று திருவருப்பயம் என்ற சாத்திரம் உள்ள நம்முடைய உமாபதி சிவனால் போற்றியிருப்பதை பார்க்கலாம். எனவே முன்னோன் முழுதோன் தன்னையே இல்லோன், சரி தன்னையே இல்லோன் தானே ஆன தன்மை. எனவே அந்த குருவன் தன்னையே இல்லோன் தானே காண்க, தன்னையே இல்லோன் தானே காண்க. எனவே தன்னிகரற்றவனாக இருப்பவன் நம்முடைய பெருமான். எனவே அப்படி தனக்கு நிகழ்ந்தால் இருக்கக்கூடிய பெருமான். அதுக்கப்புறம் ஏன சொல் எயிறு அணிந்தோன் காண்க, அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அந்த எயிறு என்று சொல்லும் பொழுது பல் என்று பொருள். ஏனம் என்றால் பன்றியினுடைய பல், அது பன்றியின் கொம்பு என்று சொல்வதும் உண்டு. எத்தகைய பன்றி அப்படின் போது அது சொல் அது ஒரு பழமை சொன்னார் முன்னூறு காலத்தில். எனவே ஏனத்து சொல் எயிறு அணிந்தோன் காண்க, அந்த பெருமான் பழமையாகிய பன்றியினுடைய கொம்பை அணிந்தவன். இந்த எயிறு என்று சொல்லும் பொழுது பல் என்று சொல்லலாம், கொம்பு என்று சொல்லலாம், பன்றியின் கொம்பு என்று சொல்வது உண்டு, பன்றியினுடைய பல் என்று சொல்வது உண்டு. எனவே ஏன தொல் எயிறு அணிந்தோம், ஆக முன்னோனாக இருப்பவன், முழுதுமாக இருப்பவன், தன்னிகர் அற்றவனாக இருப்பவன், பழமையான பன்றியினுடைய கொம்பை அணிந்தவன். அதுக்கப்புறம் இந்த பன்றியின் கொம்பை ஏன் அணிந்தார் அப்படி சொன்னா ஒரு வரலாறு சொல்லப்படுவது உண்டு. அது சிவ பராக்கிரமம் என்று சொல்லப்படுகிற நூலில் அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அது அந்த குறிப்பை சொல்லுங்க சொன்னாங்க, இரணியாட்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அசுரன் இந்த பெருமானை நோக்கி தவம் இருந்து வரத்தை பெற்றான். அப்படி வரம் பெற்ற பிறகு அவன் இந்த உலகத்தை தன்னுடைய தவ வலிமையனான சுருட்டி கடலுக்குள் சென்று மறைந்து நிற்கிறான். அப்படி மறைந்த பொழுது காத்தல் கடல் கடவுளாகிய பெருமான் பன்றியின் வடிவம் எடுத்து சென்று அந்த இரணியாட்சம் என்று சொல்லப்படுகின்ற அவனை அழித்தார். அப்படி அழித்ததனாக அந்த அழிக்கின்ற பொழுது அந்த உலகத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வெற்றிக்கு பிறகு அந்த பெருமாளுடைய தெருக்கின் காரணமாக மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்ய தொடங்கினார் என்பதும், அவ்வாறு தொடங்கிய காரணத்தினால் அதை தந்தித்து அருள் செய்வதற்காக அவருடைய தந்தித்ததன் அடையாளமாக அந்த கொம்பை தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கிறார். என்போடு கொம்புடாமை இவை மார்பிலங்க எழுதேறி ஏழை உடனே என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. எங்கோடு கொங்கோடு ஆமை ஆமை அவதாரம் எடுக்கும் பொழுதும் தண்டிக்கப்பட்டார், பன்றி வடிவம் எடுக்கப்பட்ட பொழுதும் தண்டிக்கப்பட்டார். பத்து அவதாரம் எடுத்ததாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். நீங்க சிவஞான சுத்தியார் சுபக்கம் பரபக்கம் என்று ரெண்டு நூல் இருக்கிறோம். சுபக்கம் நம் பக்கம் இருக்கிற உண்மையை பேசுங்க, பரபக்கம் என்பது மற்ற சமயங்கள் என்ன கருத்து சொல்லுகிறதோ அதை மறுத்து நம் கருத்தை நிலைநாட்டுவது. அந்த பரவக்கம் என்கிற நூல ஐந்து அவதாரம் தண்டிக்கப்பட்ட வரலாற்றை அந்த நூல சொல்லப்படுகிறது. சித்தியார் படிக்கும் போது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம அதுல விரிவாக போக வேண்டியதில்லை. அவர் பன்றி வடிவம் எடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த வடிவம் தண்டிக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பெரும்பாலும் நாம படிச்சிருக்க மாட்டோம். இங்க அந்த வரலாற்றையினுடைய அடையாளமாகத்தான் இறைவன் பன்றியும் கொங்கும் ஆமையும் ஓடும், அதனாலதான் அவர் ஆமை அவதாரம் எடுத்தார், கூர்ம அவதாரம் எடுத்தார் பார்க்கிறேன். அவர் எடுத்தார் என்ற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். எடுத்த பிறகு அந்த அவதாரம் என்ன ஆயிற்று என்று சொல்லும் பொழுது அவர் அந்த அவதாரம் தண்டிக்கப்பட்டது என்பதை நீங்க நம்முடைய நூல்களில் பார்த்து சைவ புராணங்கள பார்த்தால்தான் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த இரணியாட்சன் என்று சொல்லப்படுகின்ற அவனை பன்றி வடிவம் எடுத்து கொன்று அந்த பூவுலகை மீட்டுக் கொடுத்த வெற்றியின் காரணமாக செருக்கு ஏற்பட அந்த செருக்கின் காரணமாக பிற உயிர்களுக்கு துன்பத்தை தர இறைவன் அப்பன்றியை வதைத்து அதனுடைய கொம்பை எடுத்து அடையாளமாக தன்னுடைய மாலை அணிந்து கொண்டார். மாலையை அடையாள மாலையில் அபிஷேகம் அணிந்து கொண்டார். அதனால ஏன சொல் எயிறு அணிந்தோம் என்று குறித்தார். காண புலி புலி அறையோன் அடுத்து சொன்னார். இந்த புலித்தோர் ஆடையை இறைவன் குளுத்தியிருப்பவன் என்று சொன்னார். இதுவும் ஒரு வரலாற்றினுடைய அடையாளம் தான். தாருலாவனத்து முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் வேள்வி என்று சொல்லக்கூடிய அது ஒன்றே பயன் தரும். அதாவது ஞான காண்டம் கர்ம காண்டம் என்று ரெண்டு பகுதியாக இருப்பது வேதம். அது இந்த கர்ம காண்டம் என்று சொல்லப்படுகின்ற வேள்வி முதலானவையே பயன் தரும். அதுக்கு ஒரு தலைவனோ இறைவனோ வேண்டியது இல்லை என்று கருதுகின்ற கொள்கை உடையவர்கள் மீமாஞ்சகர் என்று அவங்களுக்கு பேர். அதாவது நம்முடைய நாட்டில் முன்பு இருந்த சமயங்கள் இன்னைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் வேறு வடிவங்கள் தொட்டு வேறு வகையாக இருக்கிறது. ஆக வேள்வி செய்தாலே போதுமானது. வேள்வியே வேண்டிய பயனை தந்துவிடும். எனவே அதற்கு ஒரு தலைவன் சிவபெருமான் என்று ஒருவர் தேவையில்லை என்று கருதியவர்கள் தாருதாவனத்து முனிவர்கள். அவனுடைய செருக்கை அடக்க வேண்டும் என்று கருதித்தான் இறைவன் பிக்ஷாடனர் என்று சொல்லக்கூடிய அந்த பிச்சை பாத்திரம் உடையவராக பெருமான் சென்றார் என்று வரலார். இங்க அந்த தாருதாவனத்து முனிவர்கள் இறைவனை அழிப்பதற்காக வேள்வியிலே இருந்து புலி யானை முதலானவற்றை எல்லாம் என்ன சொல்வது அந்த யானை அதிலிருந்து வந்ததல்ல சொல்லும்போது அப்படி சொல்றது வழக்கம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு வரலாறு தனியாக இருக்கிறது. புலி மான் முதலானவற்றை எல்லாம் வேள்வி தீவில் இருந்து அதை இறைவனை நோக்கி ஏவி விடுகிறார்கள். அப்படி ஏவி விடும் பொழுதுதான் நம்முடைய பெருமான் அந்த புலி போனை தனக்கு ஆடையாக அவன் அணிந்து கொண்டான் என்பதனால அந்த குறிப்பு தருகிற காண புலி உரி அறையும் காண்க. அந்த முனிவர்கள் செய்த செயலை தந்தித்து அந்த அதை அடையாளமாக தந்து அணிந்து கொண்டான். இவ்வாறு அந்த முனிவர்களுடைய நிலத்துக்கு தங்க புராணத்தில் இந்த வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்க பார்த்துக் கொள்ளலாம். எனவே காண புலியுரி அறையும் காண்க. அதுக்கப்புறம் சொன்னாரு அந்த நீற்றும் காண்க நினைவோரும் நினைவோரும் ஆற்றேன் நீற்றும் காண்க. இந்த பெருமான் திருநீற்றை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அந்த திருநீற்றை தன்னுடைய மேலேயும் பூசியிருக்கின்ற பெருமான். அது திருநீறு என்று சொல்லும் பொழுது சக்தியின் வடிவமாக இருப்பது திருநீறு என்று சொல்லப்படுவது. அதனால ஞானதந்திர பெருமான் பராவனம் ஆவது நீரு என்று சொல்வார். பராவனம் என்பது சக்தியின் வடிவமாக இருப்பது திருநீறு என்று சொல்லப்படுவது. எனவே அந்த திருநீற்றை தன் மேலேயும் அணிந்திருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருநீர் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சாம்பலை தன்னுடைய மேலில பூசி இருக்கிறார். அந்த சாம்பல் என்பது ஊழி காலத்தினுடைய முடிவு இருக்கக்கூடிய அந்த சாம்பல் என்பது பொருள். எனவே அந்த மா பேர் ஊழி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியில் அனைத்தும் சாம்பலாகி நிற்க அதை எடுத்து தன் திருமேனியில அணிந்திருக்கின்ற பெருமான் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுவது. எனவே அந்த வகையில் இங்கு நீற்றோம் காண்கின்றனர் நினைவோரும் நினைவோரும் ஆற்றே. அந்த பெருமானை நினைந்து நினைந்து பார்க்கும் பொழுது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆற்றே என்றால் பொறுத்துக் கொள்ள முடியல. என்ன காரணம்? இந்த பிரிவு என்பது அவருடைய மனத்தில் அந்த ஆற்றாமையை தந்திருப்பதனால அந்த நிலையை கண்டு அவருக்கு முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார். நினைவோரும் நினைவோரும் ஆற்றே நினைக்க நினைக்க என்னால கொடுக்க முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார். அந்தோ அப்படின்னார். அந்தோ என்பது வியப்பு என்று சொல்லப்படுவது ஐயோ என்று சொல்லக்கூடிய சூழ்நாக கருதுவது. எனவே அவன் மீண்டும் அது செய்யாவிடும் குருநாதனாக ஆண்டான் மீண்டும் எனக்கு அருள் செய்யாமல் போனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா கெட்டு ஓடுவேன். அந்த நீச்சோம் நினைந்தோ நினைவோரும் நினைவோரும் ஆற்றே. எனவே அந்த பெருமானுடைய வெளிவந்த கருணையை நினைந்து நினைந்து பார்க்க பார்க்க என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுக்காக இருப்பதற்கு அந்த கருணையை நினைந்து அவனை விட்டு பிரிந்திருக்கின்ற அந்த நினைவின் காரணமாக வருகின்ற நிலை. அதனால அன்றோ கெடுவேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த வகையில் இவ்வாறு அவனுடைய பிரிவு என்னால் இருக்கக்கூடியது அல்ல என்பதனால அங்கோ கெடுவேன், நீ எப்படியாவது அவனை காணவில்லை என்று சொன்னால் நான் கெட்டொழிவேன். எனவே அவன் மீண்டும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பு. அதனால இன்னிசை அதுக்கப்புறம் சொன்னார், இன்னிசை வீணையில் இசைந்தோன். இந்த இன்னிசை வீணையில் இசைந்தோன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அருணையானவர்கள் ராவணன் இசை வீழ்த்திய குறிப்பை இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த மலையை அவன் எடுத்த பொழுது பிறகு பெருமான் தன்னுடைய பெருவிரல் கொண்டு மெல்ல ஊந்தினார். அவனுடைய 10 தலைகளும் 20 தோளும் அந்த மலையின் கீழ் சிக்கிக் கொள்ள பிறகு வாகீச முனிவர் சாமதான் இறைவனுக்கு உகந்தது என்று குறிப்பு சொல்ல அந்த தன்னுடைய கைகளையே ஒரு கையை எடுத்து அவனுடைய நரம்புகளை கொண்டு வீணையாக்கி சாமதானம் என்கிற காணத்தை 5 மந்திரத்தை அந்த காணத்தில் மீட்டினான் ராவணன். எனவே அந்த இசை கட்டு இறைவன் அவனுக்கு அருள் செய்தார். எனவே அந்த குறிப்பை தான் இங்க நமக்கு இன்னிசை வீணையும் இசைந்தோம் என்று குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறு இறைவன் இசைக்கு இறைக்கு வருபவன் என்பது ஒரு குறிப்பு. இன்னிசை வீணை என்றும் அது சொல்லப்படுவதை பார்க்க. எனவே இன்னிசை வீணையில் இசைந்தோம் காண்க என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த பெருமான் இன்னிசை வீணையில் இசைந்தோம் காண்க